தென்றல் செப்டம்பர் 2011. ஓடியர் ஜெயராஜ் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பத்திரிகை ஓவியங்களில் இளமை தொழிலை கொண்டு வந்தவர் ஜெயராஜ். சிறுவர்கதை, சித்திரக்கதை, நகைச்சுவை, கிரைம், காதல், வரலாறு என பல களங்களை தனது தூரிகையால் கிழுகிழு பூட்டியவர். பார்த்தவுடன் சொல்லிவிடலாம், இது ஜெயராஜ் வரைந்த படம் என்று. பாக்கியம் ராமசாமி, அப்புசாமி, சீதா பாட்டிக்கு எழுத்துருவம் கொடுத்தார் என்றால் அவர்களை கண்முன்னால் கொண்டு நிறுத்தியவர் ஜெயராஜ். முரசொலி அறக்கட்டளை விருது, சீதா பாட்டி அப்புசாமி அறக்கட்டளை விருது, வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தின் பாராட்டு விருது, விஜிபி குழுமத்தினரின் சிறப்பு பரிசு என பல கௌரவங்களையும் பெற்றவர். தூத்துக்குடி நகர மக்கள் இவருக்கு ஓவிய சக்கரவர்த்தி என்று சிறப்பு பட்டம் தந்துள்ளனர். ஓவிய உலகில் 50 வருடங்களை கடந்து இன்னமும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஜெயராஜை தென்றல் வாசகர்களுக்காக சந்தித்தோம். அதிலிருந்து படம் வரைய கையில் பென்சிலை எடுக்க தோன்றியது எப்போது? எப்போது என்று சொன்னால் நான் மிகைப்படுத்துவது போல இருக்கும். 3 வயதிலேயே நான் படம் வரைய ஆரம்பித்து விட்டேன். சுவரில் காகிதத்தில் கார், பஸ் பொம்மை என்று ஏதாவது வரைவேன். என் அப்பா அதை பார்த்து விட்டு பையன் ஏதோ கிறுக்கி இருக்கிறான் என்றில்லாமல் ஊக்குவிப்பார். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி வரை என்றெல்லாம் சொல்வார். வீட்டுக்கு வருபவர்களிடம் காட்டுவார். என்னுடைய வளர்ச்சியில் அவருடைய பங்கை மறக்க முடியாது. பின் மதுரை சேதுபதி ஹை ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரி ஆகியவற்றில் படிக்கும் போது ஓவிய போட்டிகளில் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். நண்பர்களோடு சேர்ந்து சிற்பி என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தியிருக்கிறேன். அதில் நிறைய சிரிப்பு வெடிகள் படங்கள் வரைந்திருக்கிறேன். முதல் ஓவியம் எப்போது அச்சேறியது? அப்பாவுக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு மாற்றலானது. குடும்பத்தோடு சென்னைக்கு போனோம். நான் படித்துவிட்டு வேலை தேடும் முயற்சியில் இருந்தேன். அப்பா என்னை கூப்பிட்டு, நீ குமுத முகடன் பத்திரிகைகளை போய் பார், உன் படத்தையெல்லாம் கையோடு எடுத்துக்கொண்டு போய் காட்டு, வாய்ப்பு கிடைக்கும் என்றார். அங்கேயெல்லாம் என்னை உள்ளே விடுவார்களா என்றே எனக்கு தயக்கமாக இருந்தது. இதோ பார், முடியும் என்று நினைத்தால் எதுவும் முடியும், முடியாது என்றால் முடியாது. மதுரையை விட இங்கு வாய்ப்புகள் நிறைய, முயற்சி செய் என்றார். நான் குமுதம் பத்திரிகைக்கு ஓவியங்களை எடுத்துக்கொண்டு போனேன். எஸ்ஏபி, ராக்கி ரங்கராஜன் இருவரையும் பார்த்தேன். எஸ்ஏபி என்னிடம், ரஃப் ஸ்கெட்சில் சொல்றீங்க, ஆனா பத்திரிகைக்குன்னு வரைஞ்ச மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கே என்றார். பின் ராக்கி ரங்கராஜனிடம், இவர்கிட்ட நாம நேற்று பேசிட்டு இருந்தோமே, உங்களோட அந்த சிறுகதையை கொடுத்து வரைய சொல்லுங்க என்றார். ரங்கராஜனுக்கு ஒரே சந்தோஷம். அவருக்கு சிரித்த முகம், ரொம்ப பெருந்தன்மையான மனிதர், ஒளிவு மறைவு இல்லாதவர். அவர் பேச்சில் ஒரு நகைச்சுவை இருக்கும். பிறரை ஊக்குவிப்பதில் ரொம்ப ஆசை கொண்டவர். சிறுகதையை கொடுத்தார், நானும் வரைந்து கொடுத்தேன். கோட்டோவியம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அக்டோபர் 10, 1958 இதழில் அந்த ஓவியம் வெளியானது. என் முதல் ஓவியமே ராக்கி ரங்கராஜன் சார் கதைக்கு அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமை. பத்திரிகைகளுக்கு நான் வரைவேன் என்றோ, என்னால் முடியும் என்றோ நான் நினைத்தே பார்த்ததில்லை. 22 வயதில் தொடங்கிய அந்த பயணம் இன்றும் தொடர்கிறது. ஜெயராஜினாலே இளமை துடிப்பு நவீனம் என்று சொல்லிவிடலாம். அப்படி ஒரு பாணியை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? ஓவியம் என்பது இயல்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போதும் உண்டு. எனக்கு முன்னால் சிங்காரமான விஷயங்களை ஓவியத்தில் கொண்டு வருவதில் ஒருவித தயக்கம் இருந்தது. எழுத்தாளர்கள் அவன் அவளை கட்டி அணைத்தான் என்று எழுதியிருந்தால் கூட ஓவியத்தில் அது வெளிப்பட்டதில்லை. நான் வந்த பிறகு இயல்பான விஷயங்களை இயல்பாக கொண்டு வந்தேன். அதிலிருந்த நெருக்கம், நளினம், கவர்ச்சியை எஸ்ஏபி போன்றவர்கள் ரசித்து ஊக்குவித்தார்கள். மாற்றியே ஆக வேண்டும் என்றெல்லாம் முனைப்பாக நான் செய்யவில்லை. கதையில் வரும் சம்பவத்தை கற்பனையில் பார்ப்பதை விடுத்து ஓவியத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்து வரைந்தேன். உதாரணமாக, ஒரு பீச் காதலன் காதலி நடந்து செல்கின்றனர் என்று கதையில் இருந்தால், நானாகவே ஆணுக்கு பேண்ட் ஷர்ட், பெண்ணுக்கு ஜீன்ஸ் பனியன் என்று வரைந்து விடுவேன். அந்த பனியனில் கவர்ச்சியாக ஏதாவது ஒரு கேப்ஷனையும் போட்டு விடுவேன். ஒரு சிலர் செக்ஸியாக வரைகிறான் என்றார்கள், ஆனால் உள்ளூர ரசித்தார்கள். அதை ஒப்புக்கொள்ள தயக்கம் இருந்தது, அவ்வளவுதான். எதிர்ப்பு இருந்ததா? பெரிய எதிர்ப்பு என்று இல்லை, ஆனால் வயதான பல பெண்கள், குடும்பத் தலைவர்கள் கடிதம் எழுதுவார்கள். இப்படி வரைவது நன்றாக இல்லை, உங்களுக்கு திமிரா என்றெல்லாம் திட்டி கடிதம் வரும். நானும் அவர்களுக்கு, உங்களைப் போன்ற நல்லவர்களிடம் திட்டு வாங்குவதே எனக்கு பெருமை, பாக்கியம் என்றெல்லாம் சமாதானம் செய்து நான் வரைந்தது பற்றி விளக்கி கடிதம் எழுதுவேன். நிறைய கல்லூரி பெண்களிடமிருந்து லெட்டர் வரும். நான் வரைந்த மாடலின் ட்ரெஸ் குறித்து, பனியன் வாசகர்கள் குறித்து விசாரித்து கடிதம் வரும். ட்ரெண்டையே மாற்றிவிட்டீர்கள் என்று ஆண் வாசகர்கள் கடிதம் எழுதுவார்கள். ஆயிரக்கணக்கில் வரும் எதிர்ப்பை விட வரவேற்பு தான் அதிகம் இருந்தது. நீங்கள் பள்ளி பாட புத்தகங்கள், சிறுவர் இதழ்கள், காமிக்ஸ் இவற்றுக்கெல்லாம் ஓவியம் வரைந்துள்ளீர்கள் அல்லவா? நிறைய. காமிக்ஸ் கதைகளுக்கு வரைவது கஷ்டம். சின்ன சின்ன ஃப்ரேமுக்குள் விவரமான படங்களை வரைய வேண்டும், நிறைய கவனம் வேண்டும். அதுபோல பாட புத்தகங்களுக்கு வரைவது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு சிறிய பக்கத்தில் மேல் கீழே பாடம் இருக்கும், நடுவில் உள்ள சின்ன இடைவெளியில் வருமாறு வரைய வேண்டும். பணம் சின்னதாக இருக்க வேண்டும். அதே சமயம் மாணவர்களுக்கு என்பதால் மிக தெளிவாக பிழை இல்லாததாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பத்திரிகைகளுக்கு ஓவியம் போடும் போது மிகவும் உதவியது. ஓவியத்தின் பின்னணியில் வரும் விவரங்களும் சரியாக வருவதற்கு இந்த அனுபவம் உதவியது. எஸ்ஏபி இந்த மாதிரி பின்னணியில் ஜன்னல் கதவு திறந்து இருப்பது, அதன் மூலம் வெளியே செடி மரம் தெரிவது, பீரோவின் ஒரு கதவு திறந்து மற்றொரு கதவு மூடியிருப்பது, சாவி கதவில் பீரோவில் தொங்குவது போன்ற சின்ன ஆனால் நுணுக்கமான விஷயங்களை ரசித்து பாராட்டுவார். சிறுவர்களுக்காக நான் வரைந்ததில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஃபார் சில்ட்ரன். அதற்கு படமறிந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் மலேசியா, சிங்கப்பூர் உட்பட பல இடங்களில் அது நன்றாக போய்கொண்டிருக்கிறது. ஓரியன்ட் லாங்மேனுக்கு வரைந்திருக்கிறேன். குமுதத்தில் சுஜாதா எழுதிய நடுவானத்தில் என்ற சித்திரைக்கதை தொடருக்கு நான் வரைந்ததை பலரும் பாராட்டினர். ஃபாரின் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறது என்றார்கள். சுஜாதா என்றாலே ஞாபகத்துக்கு வருவது கணேஷ் வசந்த். அவர்களை வாசகர் கண்முன்னே உலவு விட்ட அனுபவத்தை சொல்ல முடியுமா? சுஜாதாவின் பாணியே தனி. அதுவரை வாசகர்கள் படித்திராத நடை, புதுமையான கரு, வித்தியாசமான கதைப்போக்கு, நவீனமானதுன்னு சொன்னா கூட சுஜாதாவை குறைத்து மதிப்பிடுவதாகும். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை என்னும்படி நிறைய தகவல்களை அறிந்து வைத்திருந்தார். தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் வாசகனுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்தது. நான் கிறங்கி போய் அவருடைய கதைகளை படிப்பதுண்டு. சுஜாதா கதைக்கு படம் போடணும்னு சொன்னதும் எனக்கு தலை கால் புரியவில்லை. கணேஷ், வசந்த் இருவரையும் ஸ்கெட்ச் வரைந்து மயிலாப்பூரில் இருந்த அவரிடம் சென்று காட்டினேன். வாங்கி பார்த்த அவர், இதைவிட பெர்ஃபெக்டா போட முடியாது, இதுவே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். கணேஷ் கொஞ்சம் சீரியஸான ஆசாமி, வசந்த் குறும்புக்கார இளைஞன். அதை நான் அந்த ஓவியத்தில் பிரதிபலித்திருந்தேன். அது எஸ்ஏபிக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், வசந்தை இன்ட்ரடியூஸ் செய்ய முடியுமா, முகவரி தெரியுமா என்று காலேஜ் பெண்களிடமிருந்து கடிதங்கள் வந்ததுதான். அப்புசாமி சீதா பாட்டி உருவானது குறித்து சொல்லுங்கள். அது ரொம்ப சுவாரஸ்யமானது. குமுதத்தின் ஆசிரியர் குழுவில் வீரா சுந்தரேசனும் ஒருவர். அவர் என்னிடம், இதுவரை எல்லோரும் எழுசுகளையே நாயகன் நாயகியாக வைத்து எழுதியிருக்கிறார்கள், நான் ஒரு மாறுதலுக்கு ஒரு தாத்தாவை வைத்து கதை எழுதப் போகிறேன், நல்ல பழுத்த கிழம் ஆனால் அப்பாவி, அவரை பார்த்தாலே சிரிப்பு வர வேண்டும், அந்த மாதிரி வரையுங்கள் என்று சொன்னார். நானும் யோசித்து ஒரு தாத்தா உருவத்தை வரைந்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆசிரியரிடம் காட்ட உள்ளே எழுத்துச் சென்றார். நான் அதற்குள் அந்த தாத்தாவுக்கு ஜோடியாக ஒரு பாட்டியையும் வரைந்து விட்டேன். அப்புசாமி தாத்தாவின் முகத்தையே பாட்டிக்கும் போட்டேன். அதுக்கு மேலே தலைமுடி, மூக்கு, கண்ணாடி, குங்குமம் என்று சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை சேர்த்தேன். 2 படங்களையும் பார்த்த எஸ்ஏபி சிரியோ சிரி என்று சிரித்தார். வாசலிடமும் நல்ல வரவேற்பு. இளமையாக கவர்ச்சியாக வரைந்த இளம் பெண்களின் படங்களை விட எனக்கு அதிகமான பெயர் புகழ் பெற்றுக் கொடுத்தது அப்புசாமி சீதா பாட்டி தான். ரசகுண்டு, பீமா ராவ், கீதா பாட்டி, அரைபிளேடு அருணாச்சலம் என்று நிறைய துணை பாத்திரங்கள், சிறுகதை, தொடர்கதை, சித்திரக்கதை என்று 3 வடிவங்களிலும் வந்திருக்கும் ஒரே கதை அப்புசாமி கதைதான் என்று நினைக்கிறேன். எந்த பத்திரிகையில் அப்புசாமி கதை வந்தாலும் அதற்கு படம் போட என்னையே அழைத்தனர். திரைப்படங்களில் உங்கள் பங்களிப்பு பற்றி இயக்குனர் மகேந்திரன் என்னிடம், நான் ஒரு படம் எடுக்கப் போகிறேன், கதாநாயகிக்கு புதுமுகத்தை போடலாம்னு நினைக்கிறேன், எந்த முகம் சரியானதாக இருக்கும் என்று சொல்லுங்கள் என்று கூட்டிச் சென்றார். ஏவிஎம் ஸ்டுடியோவில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது கமல்ஹாசனை சந்திக்க சுஹாசினி வந்திருந்தார். அவர் கமலுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த நான், யார் யாரையோ நாயகி ஆக்குவதை விட இந்த பெண் பொருத்தமானவராக இருப்பார் என்று மகேந்திரனிடம் சொன்னேன். மகேந்திரனும் ஒப்புக்கொண்டார். அப்போது சுஹாசினி கேமரா அசிஸ்டண்டாக இருந்தார் என்று நினைவு. மகேந்திரன் பேசி அவரை சம்மதிக்க வைத்தார். நான் அதில் காஸ்டியூம் டிசைனர். அதில் சுஹாசினி அணிந்த காஸ்டியூம் எல்லாம் என் மகள் ஹில்டா போடுவதின் மாடல்கள் தான். அந்த படம் நல்ல வெற்றி. அதே போல ரஜினி நடித்த ஜானி படத்திலும் காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றேன். ரஜினியை சந்தித்த மகேந்திரன், இவர்தான் உங்களுக்கு காஸ்டியூம் டிசைனர் ஓவியர் ஜெயராஜ் என்று அறிமுகப்படுத்தினார். அதுக்கு ரஜினி, நல்லது சார், மற்றவங்களோட ஒரு ஓவியருக்கு நல்லா காஸ்டியூம் டிசைன் செய்ய தெரியும், ஓவிய அனுபவமும் நிறைய இருக்கும், இவரையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ரஜினி அணிந்த ஆடைகளில் மியூசிக் த லைஃப் கிவர் என்று நான் போட்டிருந்தது எல்லோருக்கும் பிடிச்சிருச்சு. அது இசை சம்பந்தப்பட்ட படம். தொடர்ந்து திரைப்படங்களில் பணிபுரியாதது ஏன்? எனக்கு ஓவியம்தான் தாய் வீடு. ஆரம்ப காலத்தில் எனக்கு சோறு போட்டது ஓவியம்தான். சினிமாவுக்கு போனால் இதில் முழுமையாக ஈடுபட முடியாது, என்னால் ஓவியத்தை புறக்கணிக்கவும் முடியாது. அதனால்தான் சாவியுடன் நெருங்கி பழகி இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், அவர் அடிக்கடி நான் உங்கள் ஃபேன் சார் என்னிடம் சொல்லுவார். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார் என்பேன். உடனே அவர், இல்லை இல்லை, ஃபேன் சின்ன வார்த்தை தானே என்பார். அப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவர். தினமணி கதிரில் ஆசிரியராக இருந்தபோது என் படங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். முதன் முதலாக என்னுடைய படங்களை டபுள் ஸ்பிரெட்டில் போட்டது அவர்தான். கதிரில் சுஜாதாவின் ஜேகேவுக்கு ஓவியம் வரைந்தது என்னால் மறக்க முடியாதது. ஒரு எழுத்தாளனுக்கு ஓவியனுக்கு முதன் முதலில் பாராட்டு விழா நடத்தியதே சாவிதான். சோழா ஷர்டனில் என்னையும் சுஜாதாவையும் அவர் கௌரவப்படுத்தினார். அதை என்னால் மறக்கவே முடியாது. அவரோடு இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, டென்மார்க், அமெரிக்கா, ஜெர்மனி என பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஒரு முறை பிரான்ஸ் செல்வதற்காக விசா நேர்காணலுக்கு போயிருந்தோம். விசா அதிகாரி ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தார். விசா கிடைக்குமா என்பதே சந்தேகமாக இருந்தது. அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்த போதே கீழே மேசை மீது அவரது உருவத்தை வரைந்து கொண்டிருந்தேன். நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ கீழே ஏதோ செய்து கொண்டிருக்கிறாயே என்று கோபத்தில் கத்திவிட்டு அதை வாங்கி பார்த்த அவர் சிரித்து விட்டார். சூழ்நிலை மாறியது. எங்களுக்கும் விசா கிடைத்தது. அந்த ஓவியத்தை அந்த அதிகாரியிடமே கொடுத்து விட்டேன். சாவுக்கு இதில் ஒரே சந்தோஷம். ஓவியினால் முடியாத ஒன்று அவன் ஓவியத்தால் முடிந்ததே என்று எனக்கும் சந்தோஷம்தான். உங்களை கவர்ந்த ஓவியர்கள், எழுத்தாளர்கள் யார் யார்? உலக அளவில் பார்த்தால் என்னை மிகவும் கவர்ந்த ஓவியர் நார்மன் ராக்வெல். அவருக்கு இணையாக இன்னும் யாரும் பிறந்து வரவில்லை. அவர் செய்த சாதனைகளையும் யாரும் செய்யவில்லை. அவருடைய தரத்தை இன்னமும் யாரும் நெருங்கவில்லை. ஜெயராஜ் எல்லாம் பிறந்து பிரயோஜனமில்லை, அவர் கிட்ட கூட போக முடியாது. நான் அமெரிக்கா சென்ற போது எப்படியாவது நார்மன் ராக்வெல்லை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அலைந்து திறந்து கடைசியில் அவர் அலுவலகத்தை கண்டுபிடித்தேன். அங்கிருந்தவரிடம், நான் நார்மன் ராக்வெல்லை சந்திக்க வேண்டும், அவரோடு கை குலுக்கினால் கூட போதும், இன்றைக்கு முடியாவிட்டாலும் என்றைக்கே என்றாவது சொல்லுங்கள், நான் வந்து பார்க்கிறேன் என்றேன். அவர் வாட்டமான முகத்துடன், சாரி, ஹி இஸ் நோ மோர் என்றார். அதை கேட்டதும் எனக்கு அழுகியே வந்துவிட்டது. அவரை சந்திக்க முடியாமல் போன வருத்தம் இன்று வரை எனக்கு உண்டு. எழுத்தாளர்கள் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். அதில் நான் ஓவியம் வரைவதற்கு நிறைய களங்கள் அமைத்து தந்த சுஜாதாவையும் புஷ்பா தங்கதுரையையும் மிகவும் பிடிக்கும். சில கதைகளுக்கு ஓவியம் வரைவதே கடினமாக இருக்கும். ஆனால் இவர்கள் இருவருடைய கதைகளையும் படித்தீர்கள் என்றால் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து படமாக வரைய முடியும். அந்த மிளர்ச்சி இவருடைய கதைகளில் இருக்கும். அது மாதிரி அனுராதா ரமணன், சிவசங்கரி, இந்துமதிக்கு எல்லாம் ஹோம்லி சீன்ஸ் நிறைய வரைந்திருக்கிறேன். ஓவியத்துறையில் இப்போது என்ன மாற்றத்தை காண்கிறீர்கள்? படங்கள் எல்லாம் இப்போது தேய்ந்து போய் அங்கே சினிமா வந்துவிட்டது. சினிமட்டோகிராஃபி ஓவியத்தின் இடத்தை எடுத்துக்கொண்டு விட்டது. எந்த பத்திரிகையும் பாருங்கள், சினிமா படங்களுக்குத்தான் முக்கியத்துவம். சிறுகதை தொடர்கதைகள் குறைந்து விட்டன. ஓவியம் ஒரு மகத்தான கலை. மைக்கேல் ஆஞ்சலோ, ரெம்பிராண்ட் போன்றவர்கள் முன்னெடுத்துச் சென்ற ஒரு பெரிய கலை என்பதை எல்லோரும் மறந்துவிட்டார்கள். இது காலத்தின் மாற்றம். ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பெண்கள் இத்துறையில் அதிகம் இல்லை என்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? குடும்பச் சூழல் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்களைப் போல சுதந்திரமாக பெண்களால் இருக்க முடிவதில்லை. அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள், சமூக கடமைகள் இருக்கின்றன. உடனே ஏன் இந்த காலத்தில் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் என்று பல துறைகளில் பெண்கள் வெற்றிகரமாக இருக்கிறார்களே என்று சொல்லலாம். அது உண்மைதான். ஆனால் அது 8 மணி நேர பணிதான். மீதி நேரத்தில் மற்ற வேலைகளை செய்யலாம். ஆனால் ஓவியத்துறை அப்படி அல்ல. 24 மணி நேரமும் கூட ஒரு கதையின் நினைவோடு, தாக்கத்தோடு, சிந்தனையோடு இருக்க வேண்டி வரும். பத்திரிகை உள்ள அவசரத்துக்கு ஏற்ப இரவு பகல் பார்க்காமல் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டி வரும். அதனால்தான் பெண்கள் அதிகம் இத்துறைக்கு வருவதில்லை. ஒரு நல்ல ஓவியத்துக்கான அளவுகோல் என்ன? அது வெறும் ஓவியமாக மட்டும் தெரியாமல் ஒரு காட்சியாக, இயல்பான ஒன்றாக வாசகர்களால் உணரப்பட்டால் அது நல்ல ஓவியம். நல்ல ஓவியத்துக்கான அளவுகோல் வாசக ரசனையும் வரவேற்பும் தான். ஆரம்பத்தில் ஜெயராஜ் என்று புள்ளி போட்டு வரைந்தீர்கள். பின்பு அது ஜே புள்ளி ஆயிற்று. பின்னர் ஜே என்று புள்ளி அதிகரித்தது. இப்போது பார்த்தால் ஜே முன்னால் பின்னால் எல்லாம் புள்ளி வைக்கிறீர்கள். இதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? சத்தியமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் ஜெயராஜ் என்றுதான் வரைந்து கொண்டிருந்தேன். பின்னர் ஜே என்று புள்ளி வைத்து வரைந்தேன். அந்த புள்ளி என் மனைவியை குறிக்கும். அப்புறம் 2 குழந்தைகள் பிறந்தவன் அவர்களுக்காக 2 புள்ளிகள் சேர்த்து ஜே புள்ளி 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 என்று வரைந்தேன். மருமகன் வந்தவுடன் அவரையும் எனது குழந்தையாகவே நினைத்து 4 புள்ளிகளோடு வரைந்தேன். பின்னர் பேர குழந்தைகள் என்றெல்லாம் வந்தாலும் அவர்கள் எனக்கு அடுத்தடுத்த தலைமுறை என்பதாலும் என் பெயருக்கு முன்னால் இப்போது புள்ளி வைத்து வருகிறேன். இப்படியே போனால் உன் பெயரை சுற்றி வெறும் புள்ளியாகத்தான் இருக்கும் என்று சிலர் கிண்டல் கூட செய்தார்கள். குடும்பம் இல்லாமல் நான் இல்லையே. உங்கள் வாரிசுகளுக்கு ஓவிய ஆர்வம் உண்டா? ஹில்டா இயற்கை காட்சிகளை நன்றாக வரைவார். டிஸ்னி மனிதர்களை வரைவார். கொஞ்சம் டெக்னிக்கலாக வரைவார். தேவி, ஆங்கில கோகுலம் போன்றவற்றில் வரைந்துள்ளார். கோகுலத்தில் கதையில் படமும் வரைந்திருக்கிறார். கோகுலத்தில் அவர் உருவாக்கிய அப்பு அண்ட் குக்கு சிறார்களை கவர்ந்த பாத்திரம் ரொம்ப ஃபேமஸ். ரேகா காமிக்ஸில் கதை, டிஸ்னி கதைகள் நான் வரைந்திருக்கிறேன். மகன், மகள் இருவருமே தற்போது ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறார்கள். ஜெயராஜ் நட்போடு சரளமாக பேசுகிறார். எதற்கும் உடனடியாக பதில் வருகிறது. பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று நமக்கு தோன்றினாலும் நேரமாகிவிடவே நன்றி கூறி விடைபெறுகிறேன். சந்திப்பு படங்கள், அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். கலைஞர் பாதுகாத்த பொற்கிளி. ஒருமுறை கலைஞர்களுக்கான பாராட்டு விழாவில் எனக்கு பொன்னாடி போர்த்தினார் கலைஞர். அப்போது என்னிடம், நல்ல வெளுத்து கட்டுறீங்க படங்கள்லாம், நீங்க அப்படி வெளுத்து கட்டினதையே உங்க மேல காய போடுகிறேன் என்று சொல்லி போர்த்தினார். முரசொலி அறக்கட்டளை விழாவில் என்னை கௌரவித்து பாராட்டினார். எனக்கான பரிசை அது ஒரு பொற்கிளி, ஒரு பேழியில் வைத்து கொடுத்தனர். நன்றியுரையாற்றச் செல்லும் போது நான் அதை கையோடு கொண்டு போனேன். உடனே கலைஞர் குறுக்கிட்டு, அதையும் ஏன் கூடவே கொண்டு போறீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க, வேற யாரும் எடுக்காம நீங்க வர்ற வரைக்கும் பாத்துக்கிறேன் என்றார். எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. நான் அவரிடமே கொடுத்து விட்டு பேசி முடித்து திரும்பி வரும்போது வாங்கி கொண்டேன். இந்த நிகழ்ச்சியை, கலைஞரின் நகைச்சுவை என்னால் மறக்கவே முடியாது. நண்பரும் நானும் மனோகர் தேவதாஸ் எனது பால்யகால நண்பர். கல்லூரியில் எனக்கு சீனியர், நல்ல ஓவியரும் கூட. அவரது ஓவிய பாணி மிக வித்தியாசமானதாக இருக்கும். கோடுகளிலேயே மிக அழகாக காட்சிகளை கண்முன் கொண்டு வருவார். அவருக்கு கொஞ்சம் பார்வை குறைவு உண்டு. கண்ணுக்கு அருகில் வைத்துத்தான் வரைய முடியும். அந்த கஷ்டத்திலும் வரைந்து அவர் மிகச் சிறப்பாக நுணுக்கமான விஷயங்களை வரைந்திருக்கிறார் என்பதால் அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். சென்னை மதுரை என்று அவர் நிறைய வரைந்திருக்கிறார். அதை புகைப்பட காட்சியாகவும் வைத்து பாராட்டு பெற்றிருக்கிறார். அவரது ஓவியங்களை நான் பாராட்டினால், நான் என்ன வரைகிறேன், உங்களைப் போல ஹியூமன் ஓவியங்களை எல்லாம் வரைய முடியவில்லையே என்பார். நான் அதை மறித்து, நீங்கள் வரைவதுதான் மிக கஷ்டம், நீங்கள் கிரேட் ஆர்டிஸ்ட் என்று பாராட்டுவேன். மனைவி ஒரு மந்திரி. எனது எல்லா வெற்றிக்கும் காரணம் என் மனைவிதான். எனக்கு உதவியாக இருப்பது, பிரஷ் எடுத்து தருவது, தேவையானதை வாங்கி வைப்பது, கதைகளை படித்து காட்டுவது, எதை எப்போது எந்த இதழுக்கு அனுப்புவது என்று ஒழுங்குபடுத்துவது என்று எல்லா பணிகளையும் செய்வார். அது மட்டுமல்ல, நான் வரையும் ஓவியங்களை சரிபார்த்து, இது இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும், இது அதிக கவர்ச்சியாக இருக்கிறது, சரியில்லை, இதை கொஞ்சம் மாற்றினால் இன்னும் பெட்டராக இருக்கும் என்றெல்லாம் ஆலோசனை சொல்வார். நானும் உடனே மாற்றி விடுவேன். இவளுக்கு என்ன தெரியும், இவள் ஆர்டிஸ்டான நம்மை குறை சொல்வதாவது என்றெல்லாம் நான் நினைத்திருந்தால் அன்றே நான் தோற்று போயிருப்பேன். ஆலோசனை கூறும் மனைவியின் கருத்துக்கு, ஒரு ரசிகையின் கருத்துக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டதால் தான் நான் இன்று 4 பேர் பாராட்டும் அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன். ஜே. சில குறிப்புகள். அப்புசாமி சீதா பாட்டி ஓவியத்தையே தனது விசிட்டிங் கார்டில் பயன்படுத்துகிறார் ஜே. ஜெயராஜுக்கு ஒரு விபத்தில் வலது கை எலும்பு முறிந்து விட்டதால் சில காலம் இடது கையால் படம் போட்டிருக்கிறார். கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் அந்த நேர்த்தியை சாவி மிகவும் பாராட்டி இருக்கிறார். குங்கும இதழுக்காக ஒருமுறை காலாலேயே படம் வரைந்திருக்கிறார். தமிழ் தவிர ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னட இதழ்களுக்கு வரைந்துள்ளார். மலேசிய முரசு, லண்டன் முரசு போன்றவற்றுக்கும் ஓவியங்கள் வரைந்திருக்கிறார். விஜயவாடாவில் ஒருமுறையும், சென்னை ரஷ்யன் கல்ச்சுரல் அகாடமியிலும் இருமுறை ஓவிய கண்காட்சி நடத்தியிருக்கிறார். பல விளம்பர படங்களில் உதவியிருக்கிறார். ஓய்வு நேரத்தில் பேப்பர் மற்றும் கார்ட்போர்டில் அழகாக கைவினைப் பொருட்களை செய்கிறார். மவுத் ஆர்கன் வாசிப்பதில் நிபுணர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.